டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்ட இதயத்தோடு கூடி வரும்பொழுதெல்லாம் எங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நீர் ஏற்றுக் கொள்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கிற பதில்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர். இந்த மாதத்திலேயும் இத்தனை நாட்களை நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர், கிருபை செய்தீர். உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். வேத வசனங்கள் மூலமாய் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த அருமையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை கை கொள்ள நீர் கொடுத்த பலனுக்காக, ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னமும் தங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை செய்ய முடியாமல் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படியவும், உம்முடைய சித்தத்திற்கே தங்களை அர்ப்பணிக்கவும் கர்த்தர் அவர்களுக்கு இன்றைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். உம்முடைய தூய ஆவியானவரின் வல்லமையை அவர்கள் வாழ்விலே அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கடந்த வாரத்திலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த சந்தோஷங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலேயும் குறிப்பாய் ஆரம்ப பள்ளியிலே பணி செய்கிற எங்களுக்கு அருமையான ஆசிரியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளுக்கு கருத்தோடு போதிக்க வேண்டிய அவர்கள் அசட்டையோடு செய்யாமல் அர்ப்பணிப்போடு செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க அவர்கள் கற்றுக் கொடுக்கும்படியான போதனா ஞானத்தை கர்த்தரே தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரியான நேரத்திற்கு அவர்கள் பள்ளிக்கு செல்லவும், பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களிலேயும் முன்மாதிரியாயிருக்கவும் கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே வேலை செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது தூரமான இடம் என்று சொல்லி அந்த பணியை உதாசீனப்படுத்தாதபடி அந்த பகுதியிலும் தேவையுள்ள மக்கள் உண்டு என்ற எண்ணத்தோடு தங்கள் பணியை சிறந்த முறையில் நிறைவேற்ற கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும். இன்னமும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்கிற சலவை தொழில் செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் அவருடைய பணியை மென்மேலும் ஆசீர்வதித்தாலும், அவருடைய பிள்ளைகள் தொடர்ந்து வாழ்க்கையை படித்து முன்னேற, அவருடைய வாழ்க்கைக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டங்களை அவர்கள் வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் கட்டிட வேலை செய்கிற அருமையான நேயர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வர்ணம் பூசுகிற எங்களுடைய அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பற்பல இடங்களிலே, ஆபத்தான உயரமான இடங்களிலே அவர்கள் பணி செய்யும் பொழுதெல்லாம் உம்முடைய பரிசுத்த கரம் அவர்களை எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கவனத்தோடு தங்கள் வேலையை செய்யவும், சிறந்த முறையிலே உமக்கு சாட்சியாய் அந்த பணியை செய்யவும் ஒவ்வொரு நாளும் நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ரயில்வே துறையிலே பணி செய்கிற சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் என்ன பணியிலே இருந்தாலும் அந்த பணியை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்யக்கூடிய கிருபையை தாரும். அநேகருக்கு அந்த பகுதியிலே அவர்களை சாட்சியாய் காத்துக்கொள்ளும். அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அனுதினமும் அதிக தூரம் பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறவர்களுக்கு விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்யும் விசுவாசிகளுக்காக நான் செபிக்கிறேன். பயண நேரத்தை பயனுள்ள வகையிலே செலவு செய்ய உதவி செய்யும். பயண நேரங்களிலே உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களிடத்திலே சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி உம்முடைய அன்பை பகிர்ந்து கொடுப்பது என்ற ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் குறிப்பாய் எதிர்பாராத சம்பவங்கள் தடுத்து நிறுத்தியதால் சோர்ந்து போயிருக்கிற அருமையான விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அனுமதியாமல் எந்த ஒரு காரியமும் அவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும், எந்த நோக்கத்தோடு அதை அனுமதித்தீரோ அந்த நோக்கம் நிறைவேற தங்களை பூரணமாய் உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை செய்ய நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலேயும் குழந்தைகளை பெற்றெடுக்கப் போகிற அருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தாவே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அவர்களுக்கு உதவி செய்ய போகிற டாக்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் அர்ப்பணிப்பின் ஊழியத்தையும் கர்த்தர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற அருமையான எங்கள் நேயர்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எங்களுடைய வாழ்க்கையிலே நாட்களையும் காலங்களையும் கூட்டிக் கொடுக்கிறீர். நீர் எங்களுக்கு தரும் நாட்களையும் காலங்களையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஞானமுள்ளவர்களாய் வாழ நீரே உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் நிறைந்த காலமாயிருக்க கர்த்தர் அருள் புரிவீராக. எங்கள் ஜபங்களை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் செவி கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகரின் வல்லமிழு நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 4:2-11 வரை சிந்திக்கப் போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 வாசிக்கிறேன். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். உடனே என்ற வார்த்தை மிகவும் குறுகிய நேரத்திற்குள்ளாக என்பதை குறிப்பிடுகிறது. மிகவும் குறுகிய நேரத்திற்குள்ளாக சம்பவங்கள் இடம்பெறுவது ரகசிய வருகையின் குணாதிசயங்களிலே ஒன்றாகும். ஒரு நிமிடத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று 1 கொரிந்தியர் 15 பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார். கண் இமைக்கப்படும் நேரம் என்பது மிகவும் குறுகிய நேரம். சில மனோதத்துவ ஞானிகள் கண் இமைக்கப்படும் நேரத்தையும் கணக்கிட்டிருக்கிறார்கள். அவர் இமைப்பொழுது என்பதை கண் இமை கீழ் நோக்கி இறங்கி கண்ணை மூடுவது அல்ல, கண் இமை மேல் நோக்கி செல்லும் நேரம் என்கிறார்கள். இது மிகவும் குறுகிய நேரம். கண் இமை மேல் நோக்கி செல்ல ஆகும் நேரம் ஒரு நொடியில் ஆயிரத்தில் ஒரு பகுதி என்று கூறுகிறார். ரகசிய வருகையிலே இவ்விதமாக இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவோம். உடனே அந்த சனமே நேரடியாக எடுத்துக் கொள்ளப்படுவோம். இந்த வசனத்திலே ஆவிக்குள்ளானேன் என்ற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் யோவானுக்கு இனிமேல் இடம்பெறப் போகின்ற சம்பவங்களை காண்பிக்கிறார் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் புதிய உண்மைகளை யோவானுக்கு தெரியப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் என்றும் வாசிக்கிறோம். சிங்காசனம் எப்பொழுதும் அங்கேயே இருக்கிறது, ஆனால் யோவான் இப்பொழுதுதான் அதனை முதல் முறையாக பார்க்கிறார். நமது கவனமும் இப்பொழுது முக்கியமான பகுதிக்குள்ளே செலுத்தப்படுகிறது. சிங்காசனம் இந்த அண்ட சராசரம் முழுவதையும் ஆளும் உரிமை பெற்றவர் கர்த்தரே என்பதை குறிக்கிறது. இந்த அண்ட சராசரம் முழுமையும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறது. சங்கீதம் 11:4 வசனத்திலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 47:8 வசனமும் 97:2 வசனமும் 103:19 வசனமும் எசேக்கியேல் 1:26-28 வரையுள்ள பகுதியும் இதையே தெரிவிக்கிறது. அது பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனம். இயேசு அவரது வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார் என்று சங்கீதம் 110:1 வாசிக்கிறோம். எபிரேயர் 1:3 வசனத்திலும் 12:2 வசனத்திலேயும் இதையே நாம் பார்க்கிறோம். இங்கு இடம்பெறுகிற அனைத்து சம்பவங்களுக்கும் ஆண்டவராய் இயேசுவே பொறுப்பானவராக இருக்கிறார். கிருபையின் சிங்காசனம் இப்பொழுது நியாய தீர்ப்பின் சிங்காசனமாயிற்று. இதுவும் சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது என்று கூறுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும். சபை இன்னமும் பூமியிலே இருக்கும் பட்சத்தில் கிறிஸ்து பரிந்து பேசுகின்ற இடத்தை விட்டு நியாய தீர்ப்பின் இடத்திற்கு வந்துவிட்டார் என்றால் கிறிஸ்து சபையை பொறுத்த மட்டில் தவறான இடத்தில் இருப்பதாகிவிடும். வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 வசனத்தை பாருங்கள். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வான வில்லு இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இங்கு நாம் பல நிறங்களை காண்கிறோம். விலையேற பெற்ற கற்களை போன்ற அழகிய நிறங்கள். ஆனால் தேவனின் உருவப்படம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஒருவரை நோக்கி நமது சிந்தனைகள் செலுத்தப்படுகிறது. அவர் தேவனாகிய பிதாவாக இருந்தபோதிலும் அது திருத்துவ தேவனின் சிங்காசனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருத்துவத்தின் மூவரும் இங்கே குறிப்பிடப்படுகிறார்கள். தேவனாகிய பரிசுத்தாவியானவர் 2:5 வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார். 2வதாக தேவனாகிய பிதா 3வது வசனத்திலே குறிப்பிடப்படுகிறார். 3வதாக தேவனாகிய குமாரன் 5:5 வசனத்திலே குறிப்பிடப்படுகிறார். இங்கு சிங்காசனத்திலே திருத்துவ தேவனை நாம் பார்க்கிறோம். சிங்காசனத்தில் ஒரு நபரின் உருவத்தை யோவானால் காண முடியவில்லை. விலையேற பெற்ற கற்களின் பிரகாசத்தை மாத்திரமே அவரால் காண முடிகிறது. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் என்று சொல்கிறார். பிரதான ஆசாரியனின் மார்பகத்தில் வச்சரக்கல்லே கடைசியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை யாத்ராமும் 28:20 வசனத்திலே நாம் பார்க்கலாம். புதிய எருசலேமின் அஸ்திபாரத்தில் முதலாவதாகவும் புதிய எருசலேமில் சுவரில் முதலாவதாகவும் இது காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:18-19 வசனங்களிலேயும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வச்சரக்கல் நீல நிறம் அதிகமாகவும் பல நிறங்களும் காணப்படுகின்ற ஒரு கல்லாகும். சிலர் இதனை வைர கல்லோடு சேர்ந்த கல் என்று கூறுகிறார்கள். யாக்கோபு என் வலதுகரத்தின் மகன் என்று கூறுகின்ற பென்யமீனை குறிப்பதாக இந்த கல் பிரதான ஆசாரியனின் மார்பகத்தில் பதிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்து பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பதை குறிக்கிறதாகவும் இது இருக்கலாம். பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருப்பது புதிய எருசலேமில் அஸ்திபாரத்தில் ஆறாவது கல்லாக இது காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:20 வசனத்திலே இதை நாம் பார்க்கலாம். இந்த கல் சருதையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பிளைனி என்பவர் கூறுகிறார். சிவப்பு நிறக்கல் யாக்கோபின் முதல் குமாரனாகிய ரூபனின் கோத்திரத்தை குறிக்கும் வண்ணமாக பதுமராகம் பிரதான ஆசாரியனின் மார்பகத்தில் முதல் கல்லாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவகுமாரனாகிய கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களின் முதற் பலனாக இருக்கிறார். அடுத்ததாக வானவில்லை பார்க்கிறோம். வானவில் பல நிறங்களை உடையதாக இருந்தாலும் இங்கு இது பச்சை நிறமான மரகதக்கல்லை குறிக்கிறது. இசைக்கியேல் 28 வசனத்திலேயும் இதை குறித்து வாசிக்கிறோம். ஜலப்பிரளயத்தின் நியாய தீர்ப்பிற்கு பின்பு நீரினால் இந்த பூமியை அழிப்பதில்லை என்ற கர்த்தரின் உடன்படிக்கையின் நினைவு கூறுதலாக வானவில் தோன்றியது. ஆதியாகமம் 9:13-15 வசனங்களிலே இதை பார்க்கிறோம். நியாய தீர்ப்பில் வெள்ளத்தினால் இந்த பூமி அழிக்கப்படுவதில்லை என்பதை நினைப்பூட்டும் வண்ணமாக மகா உபத்திரவத்திற்கு முன்பாக இங்கு வானவில் கூறப்படுகிறது. பச்சை என்பது பூமியின் நிறம். ஆபகூக் 3:2 வசனத்திலே கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் அவ்விதமே செய்வார். அடுத்ததாக 24 மூப்பர்களை குறித்து வாசிக்கப் போகிறோம். கவனிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4:4 வசனம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இந்த 24 மூப்பர்கள் யார் என்பதை குறித்து பல கேள்விகள் எழும்புகின்றது. கிரேக்க மொழியிலே மூப்பர்கள் என்பது மத அதிகாரிகளை குறிப்பதாக இருக்கிறது. மூப்பர்கள் என்பவர்கள் பிரதிநிதிகள். இஸ்ரவேலில் மூப்பர்கள் இருந்தார்கள் என்றும் ஆதி திருச்சபையில் சபை பொறுப்புகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்றும் சபை முழுவதையும் குறிப்பிட அவர்கள் சபையின் பிரதிநிதிகளாக காணப்பட்டார்கள் என்பதையும் அறிகின்றோம். தீத்து 3:5 வசனத்திலே அதை நாம் பார்க்கலாம். யோவானின் நாட்களிலே மூப்பர்களை குறித்து ஜனங்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாள் முதல் ரகசிய வருகை வரையிலுமான சபையை குறிக்கின்ற பிரதிநிதிகளாக இந்த 24 மூப்பர்களும் காணப்படுகிறார்கள். எனவே இப்பொழுது சபை பரலோகத்தில் இருக்கின்றது என்பது திட்டவட்டமாக கூறலாம். கிரீடம் வெற்றி பெற்றதின் பரிசாக கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 வசனம் வாசிக்கிறேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இங்கே புறப்பட்டன என்று நிகழ்காலத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த நேரத்திலே அந்த செய்கை உடனடியாக இடம்பெறுவதை குறிக்கிறது. மின்னல்களும் இடி முழக்கங்களும் என்பது நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை கூறுகிறது. சத்தங்கள் என்பது இந்த நியாய தீர்ப்பு தற்செயலாக நிகழ்ந்தது அல்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒருவரால் நடப்பிக்கப்படுகிறது என்பதை தெரிவிக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய 7 ஆவிகள் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அடுத்ததாக 4 ஜீவன்களை குறித்து பார்க்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:6 வசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. கண்ணாடி கடல் என்பது செய்யப்பட்ட மூலப்பொருளை குறிப்பிடாமல் அதன் தோற்றத்தை குறிப்பதாயிருக்கிறது. இந்த கடல் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறது. கிருபை அல்ல, நியாய தீர்ப்பே என்பதை இது வலியுறுத்தி கூறுகிறது. இந்த கடல் தேவனின் பரிசுத்தத்தையும் நீதியையும் தெரிவிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3:13 வசனத்திலே இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று வாசிக்கிறோம். இந்த கண்ணாடி கடல் சபை இப்பொழுது அடைந்திருக்கிற சமாதானமான நிலையை குறிக்கிறது. இனிமேல் சபைக்கு வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற போராட்டங்கள் இல்லை. அவள் இனி கொந்தளிக்கின்ற கடலிலே அலக்கழிக்கப்படுவதில்லை என்பதை கூறுகிறது. நான்கு ஜீவங்கள் என்பது நான்கு உயிருள்ள பிராணிகளை குறிக்கிறது. இதற்கான கிரேக்க வார்த்தை ஜோவா என்பதாகும். இதிலிருந்துதான் ஜூ என்ற ஆங்கில வார்த்தை தோன்றியுள்ளது. நாம் நினைப்பது போல அது கொடூரமான மிருகம் அல்ல. 13வது அதிகாரத்திலேதான் கொடிய மிருகம் வருகிறது. ஆனால் அது முற்றிலும் வித்தியாசமான வார்த்தையாக, வித்தியாசமான மிருகமாக காணப்படுகிறது. இங்கு உயிருள்ளது என்பதே வற்புறுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன என்று வாசிக்கிறோம். இது அவைகள் விழிப்புள்ளவைகளாக, முழு கவனத்துடனும் ஜாக்கிரதை உள்ளவைகளாக காணப்படுகின்றன என்பதை கூறுகிறது. இவைகள் இசைக்கியேல் 5-10 சொல்லுகிற கேருபீன்களையும், ஏசாயா 6:2-3 நாம் பார்க்கிற சேராபீன்களையும் ஒத்ததாய் காணப்படுகிறது. சரி, வெளிப்படுத்த விசேஷம் 4:7 வாருங்கள். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளை கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. இந்த நான்கு ஜீவன்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகத்தை குறிப்பதாக இருக்கின்றன என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாயிருக்கிறது. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், முதல் சுவிசேஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக கூறுகிறது. இயேசு கிறிஸ்து ராஜாவாக பிறந்தார், ராஜாவாகவே வளர்ந்தார், ராஜாவாகவே மரித்தார், ராஜாவாகவே உயிர்த்தெழுந்தார், திரும்பவும் ராஜாதி ராஜாவாகவே வரப்போகிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே அவரது செயல்கள் அனைத்தும் ராஜ செயல்களாகவே இருக்கின்றது. கர்த்தர் யூதா கோத்திர சிங்கம் என்றும், யூதா கோத்திரத்தினின்றே ராஜாவும் அரசாட்சி செய்கிறவர்களும் தோன்றுவார்கள் என்றும் கூறுகிறார். இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், அதாவது பாரம் சுமக்கிற மிருகம், வேலை செய்வதற்காக வீடுகளில் வளர்க்கப்படுகின்ற மிருகம். மார்க்கு சுவிசேஷத்திலே இயேசுவானவர் பணி செய்கின்றவராகவே காணப்படுகிறார். மார்க்கு சுவிசேஷத்தில் எவ்விதமான வம்ச வரலாறும் கூறப்படவில்லை. நம் வீட்டில் வேலை செய்ய வருகிறவர்களிடத்தில் அவர்களின் பெற்றோர் மற்றும் வம்ச வரலாறுகளை நாம் கேட்பதில்லை. நாம் கூறுகின்ற வேலையை அவர்கள் செய்யக்கூடியவர்களா என்பதை மாத்திரமே பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் கிறிஸ்துவை பணிவிடைக்காரனாக தெரிவிக்கிறது. மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், மூன்றாவது சுவிசேஷமாகிய லூக்கா சுவிசேஷம் கிறிஸ்துவை மனித குமாரனாகவும் தெரிவிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் மனுஷீகம் இந்த சுவிசேஷத்திலே வற்புறுத்தப்படுகிறது. நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. இது யோவான் சுவிசேஷத்திலே கிறிஸ்துவின் தெய்வீகம் கூறப்பட்டுள்ளதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த ஜீவன்கள் மிருக உலகத்தை குறிப்பதாகவும் இருக்கிறது. சிங்கம் காட்டு மிருகங்களையும், காளை வீட்டு மிருகங்களையும், கழுகு பறவைகளையும், மனித முகம் மனிதனே எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலானவன் என்பதையும் கூறுகிறது. மீன்கள் குறிப்பிடப்படவில்லை. புதிய வானம் புதிய பூமியில் கடல் காணப்படுவதில்லை. கடல் இல்லாததால் மீன்களும் இல்லை, ஊரும் ஜந்துக்களும் இல்லை. முதலாவது உலகத்திலே பாவம் வருவதற்கு காரணமாக இருந்த சர்ப்பமும் காணப்படுவதில்லை. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 வாருங்கள். அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும், சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அவ்வாறு சிறகுகள் என்பது ஏசாயா 6:2 குறிப்பிடுகின்ற சேராபீன்களோடு தொடர்புடையதாயிருக்கிறது. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தும் பொழுது இவ்விதமாகவே கூறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 8:1 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அவர் யார் என்பதை நமக்கு தெளிவாக கூறுகின்றார். எனவே இப்படிப்பட்ட இடங்களிலே நாம் ஊகிக்க வேண்டியதில்லை. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 9:9-11 வாசிக்கிறேன். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும்போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். பரலோகத்திலே தேவனை தொழுது கொண்டு வணங்கும் காட்சியை இப்பொழுதே முதல் முறையாக நாம் பார்க்கிறோம். செலுத்தும் போது என்பது செலுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது தொடர்ந்து அவைகள் ஆராதித்தது என்பதை தெரிவிக்கிறதா இருக்கிறது. பரலோகத்தில் கர்த்தரின் சிருஷ்டிகள் இடைவிடாமல் நித்திய நித்தியமாக கிறிஸ்துவுக்கு துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறது. திருத்துவ தேவனை அந்த ஜீவன்கள் பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதித்துக் கொண்டே இருக்கிறது. தொழுது கொள்வது என்பது பரலோகத்தின் ஒரு முக்கியமான செயல். அடுத்ததாக தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து என்பது பணிந்து தொழுது கொள்வதின் அடையாளமாக சபையின் கிரீடங்கள் இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக வைக்கப்படுகிறதை குறிக்கிறது. சிலர் பரலோகத்திலே தங்களுக்கு கிரீடம் கொடுக்கப்படும் என்று கூறுகிறார்கள். அப்படியே கிரீடம் கிடைத்தாலும் சிறிது நேரம் தலையிலே கிரீடத்தை வைத்திருந்து பின்பு அதனை அணிந்திருப்பது தொந்தரவாக இருப்பதாக உணர்வோம். நாம் இந்த உலகத்திலே எப்பொழுதும் கிரீடம் அணிந்து கொண்டாயிருக்கிறோம். எனவே நாம் நமது கிரீடத்தை கழற்றி அவர் பாதத்திலேயே வைத்து விடுவோம். அவரே கனத்தையும் மகிமையும் பெற பாத்திரராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் என்று வாசிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறது. கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் நமக்காக செய்த கிரியைகளின் நிமித்தமாகவும் 24 மூப்பர்களும் அவரை வணங்குகிறார்கள். இங்கு அவரை சிருஷ்டிகராக வணங்குகிறார்கள். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட சபை இந்த ஆராதனையிலே சேர்ந்து கொள்கிறது. ஏனெனில் கிறிஸ்துவே இந்த பூமியை சிருஷ்டித்தவர். ஆதியாகமம் 1:1 மிகவும் சரியானது என்பதை சபை விசுவாசிக்கிறது. கிறிஸ்துவின் அனாதியான தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியுமே இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை கிறிஸ்துவே சிருஷ்டித்ததினால் நாம் அவரை தொழுது கொள்கிறோம். தேவனே என்னையும் சிருஷ்டித்தார் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தேவனுடைய தீர்மானத்திலும் திட்டத்திலும் இருக்கிறேன் என்பதனாலும் நாம் அவரை ஆராதிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கர்மையான சகோதரனை சகோதரியே, ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது பிதாவாகிய தேவனை, குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை நாம் தொழுது கொள்கிறவர்களாக காணப்பட இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவரை நாம் உள்ளான இருதயத்தோடு நேசிப்போம் என்றால், இப்பொழுதும் ஆராதனை வேளைகளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் கருத்தோடும் பாடி நாம் அவரை ஆராதிப்போம். தனிமையிலே இருந்தாலும் ஆண்டவருடைய தன்மைகளை சொல்லி அவரை தொழுது ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்பது தெளிவாகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அந்த பரலோக காட்சியிலே பங்கு பெற நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:24. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:24.